إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب قال الله تعالى في سورة الحجر واخفض جناحك للمؤمنين وقال أيضا فيومئذ لا ينفع الذين ظلموا معذرتهم ولا هم يستعتبون الله تعالى பல மனிதர்களுக்கு மத்தியில் இந்த கோடிக்கணக்கான மக்களில் சிறிய கூட்டமாகிய எங்களை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்ததற்கு நாங்கள் அதிகம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா எங்களை இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே வைத்த எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இடுகின்றான். இந்த முஸ்லிம்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், விசுவாசிகளுடன் மிகவும் பணிந்தவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். உங்கள் இறக்கைகளை பணித்து கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த சொல்கின்ற ஒரு வார்த்தையில் அதிகமான அதாவது இஸ்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. என்றைக்கு நாங்கள் முஸ்லீம்களாகவே இருந்து மடிய முடியும் என்றால், இந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுடன் நடந்து கொள்கின்ற முறையில் தான் இருக்கின்றது. அதுதான் மிக பணிவாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த பணிவு எங்களில் இருக்கும் என்றால் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே அன்போடு இருப்போம். தன்னுடைய முஸ்லீமுக்கு எதிராக நாங்கள் கிளம்ப மாட்டோம். தன்னுடைய முஸ்லீமை அவனிடம் நாங்கள் அவனை பார்த்து பொறாமைப்பட மாட்டோம். அவனுக்கு எந்த விதமான தீங்குகளும் இழைப்பதற்கு நாங்கள் முன்வர மாட்டோம். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நாங்கள் பின்பற்றினால், வஃபிவ் ஜனாஹக்கலில் முஃமினீன், நீங்கள் பணிந்து நடங்கள். இது ரொம்ப மிகவும் கடினமான ஒன்றுதான், எல்லோருக்கும் கடினம்தான். இந்த பணிந்து செல்வதற்கு ஷைத்தான் விடவே மாட்டான். என்னதான் உபதேசங்களை கேட்டு நாங்கள் நன்றாக நடக்க வேண்டும் என்ற ஒரு நியத்தில் இருந்தாலும், ஏதாவது ஒரு மனக்கசப்பு பிரச்சனைகளை போட்டு அவன் நிமிர்ந்து செல்வதற்கு சொல்வான். எனவே இதன் அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கின்றான், நீங்கள் பணிந்து நடங்கள் என்று. இப்படி பணிவா இருந்ததனால்தான் அந்த இஸ்லாம் பாதுகாப்பா கண்ணியமான மார்க்கமா பாதுகாக்கப்பட்ட எங்கள் கரங்களை தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் அவர்களோடு எப்படி நடந்தார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், ருஹமாஉ பைனஹும், அந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே இரக்க சிந்தனை உள்ளவர்களாக, இரக்கமுடன் பாசமுடன் நடந்தார்கள், ஒருவர் ஒருவர் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அஷிதாவாலல் குஃபார், ஆனால் எவர்களெல்லாம் இந்த சத்தியம் தெளிவாக அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டு, இந்த சத்தியம் இதுதான் சத்தியம் என்று புரிந்ததன் பிறகு, இந்த சத்தியத்தை எவர்களெல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்களோ, இந்த முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ, இவர்களுடைய பிரச்சாரங்களை முடக்க வேண்டும் என்று இவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட நிராகரிப்பவர்களோடு கடுமையாக நடப்பார்கள், அப்படி இருந்தார்கள். இப்படி இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தில் இருந்து மடிவோம், சகோதரர்களோடு இருப்போம். இதற்கு மாறாக நாங்கள் நடப்போம் என்றால் அது அநியாயமாக மாறிவிடும். ஒருவர் இன்னொருவருடன் அன்பாக பாசமாக இல்லை என்றால் தானாக அந்த இடத்திலே நாங்கள் கடின சித்தம் கடினத்தன்மை நாங்கள் உருவாக்கி விடுவோம், எப்படியும் வந்துவிடும். எப்படி அல்லாஹு தஆலா அன்று இருந்த சஹாபாக்கள் நபியோடு இருந்தார்களே, அவர்கள் எப்படி இருந்தால் சொல்கின்றான், அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அன்போடு இருந்தார்கள், ஆனால் சத்தியத்தை எதிர்க்கின்றவருடன் கடுமையாக நடந்தார்கள். இந்த இதற்கு மாற்றமாக நாங்கள் நடப்போம் என்றால் நாங்கள் இந்த இஸ்லாத்தில் நிலைக்க மாட்டோம். நாங்கள் என்னதான் உறுதி பூண்டாலும் சரி, இந்த இஸ்லாம் எங்களை வெளியேற்றிவிடும், எங்களை வைக்காது. எனவே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், இதே போன்று அன்று எப்படி இருந்தார்களோ அந்த அருமை தூதருடன் அந்த சஹாபாக்கள் அவர்கள் எப்படி இருந்தார்களோ, இதே போடு நாங்கள் அன்பாக இருந்தால்தான் எங்கள் பணி வரும். பணிவு என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டால் அங்கு அன்புக்கு இடமில்லை. அன்பு என்று இல்லாவிட்டாலும் அங்கே பணிவு வராது. இதற்கு மாற்றமாக நாங்கள் வெறுப்புகளையும் குரோதங்களையும் விரோதங்களை நாங்கள் வளர்ப்போம் என்றால், அதற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்றால், எங்களுக்கு பாதகமாகத்தான் முடியும். எங்களுடைய ஈமானும் பறிபோய்விடும். இதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றான், ஒரு கட்டிடத்துக்கு ஒப்பிட்டார்கள், ஒரு பில்டிங் சொன்னார்கள், அல் முஃமின் லில் முஃமினிக்கல் புன்யான், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஒரு கட்டிடத்தை போன்று. ஒரு கட்டிடம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யஷித்து பாகுஹா பாபா, அதில் சிலது சிலதை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது, ஒன்று இன்னொன்றை வலுப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த செங்கல் கற்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த கற்களை கொண்டு கட்டப்படுகின்ற கட்டிடம்
ஒன்று இன்னொன்றுக்கு வலுவூட்டுவதன் காரணமாகத்தான் ஒரு கட்டிடமாக மாறுகிறது. இப்படி நாங்கள் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு வலுவூட்டும் பொழுதுதான் ஒரு கட்டிடமாக நாங்கள் இருக்க முடியும். இந்த உண்மைக்கு பொருத்தமானவர்கள் நாங்கள் தான் என்பதனை காட்ட வேண்டும். சொன்னார்கள், ஒரு விசுவாசிக்கு உதாரணம் எப்படி என்றால் ஒரு கட்டிடத்தை போன்று. அந்த கட்டிடம் ஒன்று இன்னொன்றுக்கு வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தங்கள் விரல்களை கோர்த்து காட்டினார்கள். நாங்கள் பார்க்க வேண்டும், இப்படி ஒரு கட்டிடமாக நாங்கள் இருக்கின்றோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்களே, விசுவாசிக்கு ஒரு உதாரணம் சொன்னார்களே, ஒரு பில்டிங் ஒரு கட்டிடம் என்று சொன்னார்களே, அந்த ஒரு பில்டிங் அந்த கட்டிடமாக நாங்கள் இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த முஸ்லிமில் அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் மர்ர ஃபி ஷைஇன் ஃபி மசாஜிதினா அவ் அஸ்வாகினா, எங்களுடைய பள்ளிகள் அல்லது மார்க்கெட் கடை தெருவில் யாராவது செல்வார் என்றால், ஒரு முஸ்லிம் அவரோடு ஒரு அன்பு இருக்கிறது, அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஃபல் யும்ஸிக் அலா நிஸாலியா பிகஃபி, தன்னுடைய கையால் அதை பொத்தி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்ன காரணம்? அவ்வளவு ஒரு கௌரவம் இருக்கிற அந்த முஸ்லிமுக்கு, அவ்வளவு ஒரு கண்ணியம் இருக்க அந்த முஸ்லிமுக்கு, அந்த ஒரு கௌரவம் கண்ணியம் கொடுத்தால்தான் எங்களிடத்தில் தானாக பணிவு வரும். இதையெல்லாம் நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் ஒருபொழுதும் பணிவு வராது. இதைதான் அல்லாஹ்வுக்கு ஒரு வார்த்தையில் சொல்கின்றான், நீங்கள் பண்ணி செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சொல்கின்றான். இது ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும். ஒவ்வொரு முஸ்லீமும் பார்க்க வேண்டும், நான் ஒரு முஸ்லீமோடு நான் பணிந்து நடக்கின்றேனா என்று பார்க்க வேண்டும், பணிந்து செல்கின்றேனா என்று பார்க்க வேண்டும். எந்த நேரத்தில் பணிவு வேண்டும்? ஒருவர் இருக்கின்றார், ஒரு முஸ்லிமை தலையில் தூக்கி வைக்கின்றார், அளவுக்கறிய மதிக்கின்றார், அந்த நேரத்தில் நாங்கள் தானாக பணிவோம். எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது, அந்த அவரிடத்தில் பெற வேண்டியிருக்கிறது, அந்த உதவியை பெற வேண்டும் என்பதற்காக தானாக பணிவோம். எங்களுக்கு சில வேலைகள் இருக்கின்றன, அவைகளை சாதிக்க வேண்டும், அது அவரை பிடித்தால்தான் சாதிக்க வேண்டும் என்றால் அங்கே பணிவோம். இன்று பார்க்கின்றோம், இது முஸ்லீம்களுக்கு உரித்தான கொள்கை அல்ல, பண்பு அல்ல. இந்த உலகத்திலே பார்க்கின்றோம், உலகத்தில் தலைவர்களாக வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த அல்லாஹ்வுடைய கண்ணியமான கௌரவமிக்க திருக்குர்ஆனை எழுதி அவர்கள் அந்த அவர்களை விட தரம் குறைந்த வசதி அற்ற அந்த மனிதர்கள் அவர்களிடத்திலே பணிந்து செல்வதை பார்க்கணும். எதற்காக? அந்த உலகத்திலே அடைய வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு அவர்கள் நினைப்பதை சாதித்துவிட்டால் அந்த பணிவு எதுவும் இருக்காது. ஆனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் பணிவு என்றால் என்ன என்பதனை கற்றுத்தந்து விட்டு சென்றார்கள். ஒரு அரசராக இருந்தார்கள், மாபெரும் தலைவராக இருந்தார்கள், பெரும் படைகளுக்கு தளபதியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே பணிவு காணப்பட்டது. சொன்னார்கள், யாருக்காவது நான் தீங்கு செய்திருந்தால், யாருக்காவது தொந்தரவு அளித்திருந்தால், இன்றே நீங்கள் பழிவாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அருமை தூதர் அந்த தலைவர், படையின் தளபதி. இப்படி நாங்கள் இறங்குவோமா? எனக்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அந்த சமூகத்திலே அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி வார்த்தைகள் வரவில்லை என்றால் நாங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கு நீங்கள் பண்டி செல்லுங்கள் என்ற வசனத்தை முழுமையாக விளங்கவில்லை என்ற அர்த்தம். அதற்கு நாங்கள் சரியாக கருத்து கொடுக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். செயலிலே அவர்கள் உலகத்துக்காக இறங்குகின்றார்கள், நாங்கள் அவர்களிடம் அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த இலக்கை விட பலமான உயர்ந்த அந்த இலக்கோடு செல்கின்ற இந்த சிறிய கூட்டம் பணிவிருக்க வேண்டும். இந்த அருமை தூர் சல்லல்லாஹு அவர்கள் சொன்னதை போன்று உடனே அங்கிருந்த ஒரு தூதர்களை ஒரு சாதி எழுப்பினார்கள். யார சூழல்லாம் நீங்கள் எனக்கு நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று ஒரு எழுந்தார்கள். எப்படி ஒரு இடத்தை காட்டி நீங்கள் அடித்தீர்கள், ஏதோ செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று நான் அந்த இடத்திலே நானும் பணி தீர்க்க வேண்டும் என்று சொன்னதும் அந்த முதுகை காட்டுங்கள் என்று சொன்னார், உயர்த்தினார்கள், சொன்னார்கள், இந்த உங்களுடைய முத்திரையை பார்ப்பதற்காக நான் இப்படி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி அந்யோன்யமான உறவை காட்டுகின்றது என்று பணிவை காட்டுகின்றது. அந்த தலைமைத்துவம் அந்த முஸ்லீம்களிடத்திலே ரொம்ப பணிவோடு நடந்திருக்கின்றார்கள். ஒன்று அந்த அருமை தூதர்களும் மாமூர்களும் அந்த தலைமைத்துவத்தில் அன்வைத்திருக்கிறது. இரண்டாவது, எனவே அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் பணிவு வராது. ஒரு சில சந்தர்ப்பத்துக்கு பணியும், பிறகு பணிவு இருக்காது. என்றும் பணிவு இருக்க வேண்டும். நான் எவ்வளவு பணிக்கு மூட்டி சென்றாலும் பரவாயில்லை, அந்த இடத்திலே பணிவு இருக்க வேண்டும். எனவே இப்படி அருமை தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களிலே பெரும் அக்கறை செலுத்தியிருக்கின்றார்கள். யாராவது கடை தெருவிலே பள்ளிகளிலே சென்றால் அந்த இடத்திலே நீங்கள் உங்கள் அம்பிருக்கு இருந்தால் அதனை அப்படியே பொத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது யாருக்கும் தெரியாதா? தெரியும். தன்னிடத்திலே ஒரு கூறு ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதத்தை நான் அலட்சியமாக கொண்டு சென்றால் அது யாருக்காவது படும். இந்த இடத்திலே சொல்லவில்லை மக்களுக்கு தீங்கிழைத்துவிடும், மக்களுக்கு பட்டுவிடும் என்று சொல்லவில்லை, தங்களுடைய மருமை முஸ்லீம்களுக்கு பட்டுவிடும் என்று சொன்னார். இதுதான் தலைமைத்துவத்தினுடைய அக்கறை முஸ்லீம்கள் மீது. பள்ளிகளிலே கடைசி சென்றால் உங்களை பட்டுவிடும், அதில் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக்கணும் என்று சொன்னார்கள். இந்த ஒரு கொள்கை ஒவ்வொரு முஸ்லீமிலும் இருக்க வேண்டும். அக்குலு கவுலி ஹாதா, அஸ்தஃகுருல்லாஹ். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனு. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு உவமையை காட்டினார்கள். இந்த உவமானம் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று நாங்கள் கவனிக்க வேண்டும். மேலே சொன்னார்கள் ஒவ்வொரு விசுவாசியும் சேர்ந்து ஒரு கட்டிடமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கட்டிடத்தை நாங்கள் அழிப்பதற்கோ உடைப்பதற்கோ நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அப்படி ஒரு பலமான கற்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதே போன்று சொன்னார்கள் ஒரு அருமையான ஒரு உபதேசம், ஒரு உவமை. இதே போன்று சொன்னார் மசல் முஃமினீன், இந்த விசுவாசிகளுக்கு உதாரணம் என்னவென்றால் எதில், ஃபீ தவாத்தியின், அவர்கள் அந்த முஸ்லீம்கள் நடக்கின்ற பரஸ்பர அன்பில், தராகுமியின், அவர்கள் அவர்களோடு இருக்கின்ற அந்த பாசம், தாத்துதியும், அவர்கள் ஒருவரை புரிந்து நடக்கின்ற அந்யோன்யமான அந்த உறவிலும் எப்படி இருப்பார்கள் என்றால் மசலு ஜசத், ஒரு உடம்பு என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் ஒரு உடம்பாக இருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நாங்கள் எல்லாம் ஒரு உடம்பாக இருக்கவில்லை, பிரிந்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் உதவியால் அருளோடு வாழ்கின்ற சமூகம். இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களில் மிக சிறந்த ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அருளோடு வாழ்கின்ற ஒரு சமூகம் இருக்கிறார்கள் என்றால், பிரச்சனைகள் ஏற்படுகின்ற நேரத்தில் அந்த தலைமைத்துவத்தை அணுகி அவர்களோடு மட்டும் ஜீவித்துக் கொள்கின்ற ஒரு கூட்டம், அந்த முஸ்லிமுடைய குறைகளை ஊருக்கு சொல்லாமல் கேவலப்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் முஸ்லிம்கள் அல்லாதவரிடத்தில் ஒப்படைக்காமல் இருக்கின்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்றால், அது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சகோதரர்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாக உதாரணத்தை சொன்னார்கள். அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பரஸ்பர அன்பிலும் அந்யுன்யமான உறவிலும் பாசத்திலும் எப்படி இருப்பார்கள் என்றால், கமசலில் ஜசத், ஒரு உடம்பு என்று சொன்னார்கள். ஒரு உடம்பாக இருக்க வேண்டும். ஆனால் இருக்க முடியும் சாதாரணமாக. ஒருவர் என்னோடு நல்ல முறை நடக்கின்றார், தனக்கு தர வேண்டிய அனைத்து கௌரவங்களும் தருகின்றார். அவரோடு நாங்கள் ஒருவரும் பழைக்க மாட்டோம். அல்லது தனக்கு தேவையான ஒன்று சாதிக்க இருக்கின்றோம், பழைக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் அல்லாஹுக்காக நாங்கள் என்றும் வைத்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். எவரோடு பழைப்பதற்கு மனம் சொல்கின்றதோ, எவரோடு விரோதத்தை ஏற்படுத்துவதற்கு மனம் சொல்கின்றதோ, இவரோடு அன்பா இருப்பதுதான் சாதிப்பது என்பது. இதனைத்தான் பணிந்து செல்கிற நல்லா சொல்கின்றான். நல்ல முறை நடக்கின்றவரோடு ஒரு காலம் நாங்கள் அவரை பாய்க்க மாட்டோம். எதார்த்தம்? அது இனிமான் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நாங்கள் பாய்க்க மாட்டோம். எப்போது பிரச்சனை ஏற்படுகின்றதோ, எப்போது தனது கௌரவத்தை குறைக்கின்றாரோ, எப்பொழுது ஏழாவது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, அந்த நேரத்தில் தான் அனைவரும் மீற ஆரம்பிப்பார்கள். அனைவரும் தன்னுடைய அந்த வரையறை, இஸ்லாமிய வரையறையிலிருந்து சற்று நழுவுவதற்கு நகர ஆரம்பித்து விடுவார்கள். சைத்தானின் தூண்டுதலாக இந்த நேரத்தில் தான் இந்த ஒரு கட்டிடம் வர வேண்டும். இந்த பிரச்சனையான நேரத்தில் தான் ஒரு உடம்பும் வர வேண்டும். எனவே அன்பு பாசம் நேசத்தில் அவர்கள் ஒரு உடம்பை போட்டிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன, எப்படி விளக்குகின்றார்கள் என்று பாருங்கள். ஒரு அருமை சாதி சொன்னார்கள். நான் பார்த்த ஆசிரியர்களே சிறந்த ஒரு ஆசிரியராக அருமை கூறாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகான முறையில், சிறந்த முறையில் கற்பித்து சென்று விட்டார் சென்றார்கள். என்ன சொன்னார்கள், அதற்கு உதாரணம் காட்டுகின்ற உடம்பு என்றால் விளங்குகின்றது. எப்படி உடம்பு, அந்த உடம்புல எதிர்விளைவுகள் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்பதை சொல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த உடம்பு என்றால் எப்படி என்றால், அந்த உடம்பிலே ஒரு எலும்புக்கு ஒரு உறுப்புக்கு ஏதாவது பாதிப்புகள் நோய் நொம்பரங்கள் ஏற்பட்டு விட்டால், அது தவிர உள்ள எல்லா உறுப்புகளும், மற்றைய உறுப்புகள் எல்லாம் அந்த உறுப்புக்காக வேண்டி வருத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த வருத்தம் எங்களிடத்தில் இருக்கிறதா என்று ஒவ்வொரு முஸ்லிம் சாதனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டுமே தவிர பிறரை பார்க்கக்கூடாது. நான் ஒரு உடம்பா இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். அந்த ஒரு உடம்பா ஒரு கட்டிடமா ஆகுவதற்கு நான் உறுதுணையா இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். நான் ஒரு உடம்பா மாறுவதற்கு நான் ஒரு அங்கமா இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். அந்த உறுப்பில் வருத்தம் ஏற்பட்டால் எல்லா உறுப்புகளும் வருத்தப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காய்ச்சலின் காரணமாக கண்ணிழித்ததற்காக வருத்தப்படுகிறது சொன்னார்கள். கண்ணிலோ காலிலோ காலிலோ வருத்தம் ஏற்பட்டுவிட்டால் நாங்கள் வருத்தப்படுகின்றோம். ஏனைய உறுப்புகளும் அதற்காக ஒத்துழைப்பு வழங்குகிறது. எனவே இப்படி நாங்கள் ஒரு உறுப்பாக மாற வேண்டும். ஒரு சகோதர ஒரு உறவை நாங்கள் காட்ட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் பணிந்தவர்களாக நாங்கள் மாற முடியும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த அடிப்படையில் நாங்கள் சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து விட்டு கொடுப்போடு வாழ்ந்து நாங்கள் ஒருவர் இன்னொருவரோடு புரிந்து பணிந்து அன்போடு நடக்க வேண்டும். எனவே சுயநலத்துக்காக வேண்டியோ, சொந்த தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டியோ, அல்லது தன்னை கௌரவிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டியோ நாங்கள் ஏற்படுத்துகின்ற அந்த கௌரவம் பணிவு எல்லாம் ஒரு காலம் நிலைக்காது, ஒரு காலம் நிலைக்காது. அந்த கௌரவங்கள் கிழிக்கப்பட்டு வரும். எனவே அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையோடு நாங்கள் உண்மையான அன்போடு என்றும் நடக்க வேண்டும். எந்த துன்பம் வருகின்ற நேரத்தில் பணிந்து நாங்கள் அன்பாக நடக்கின்ற நேரத்தில் தான் நாங்கள் முஸ்லிம்களாக இருந்து எங்களுடைய பலத்தோடு நாங்கள் கட்டிடமாக இருந்து இந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். நாளை மறுமையிலும் நாங்கள் சொர்க்கம் நுழைவதற்கு மிக இலகுவாயிருக்கும். வாக்குல் கவுலி ஹாதா அஸ்தஃகிருல்லாஹ லி வலக்கும் இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம்.
ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله கரும்பலகில ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வந்து, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் லா யஸ்லிமுஹு வலா யஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். இந்த முஸ்லிம் வந்து சகோதரன் அறிக்கை மற்ற முஸ்லிமுக்கு எந்த அநியாயமும் செய்ய மாட்டான். இதே போல இந்த முஸ்லிம் வந்து மற்ற முஸ்லிமை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே தீயவர்களிடத்திலே சைத்தாங்கிடத்திலே தாவூத்திடத்திலே ஒப்படைக்கவும் மாட்டான். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இந்த மூன்றில் எது வந்தாலும் இஸ்லாம் போய்விடும். அப்ப அநியாயம் செய்யும் பொழுது அதில் முக்கியம் வந்து முதலாவது முஸ்லீம் முஸ்லீம் சகோதரன் சொன்னாங்க. அவ சகோதரன் என்ன அடையாளம் என்று சொன்னா அவன் முதலாவது அநியாயம் இழைக்க மாட்டான். அப்ப ஜும்மாவுடைய பொருளும் அதுதான். நாங்க சகோதரர்களாக ஒரு அருள் வாய்ந்த ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னா நாங்கள் சகோதரர்களாக இருக்கின்றோம். அதற்கு அடையாளம் என்ன? பணிஞ்சு போறது என்ற விஷயத்தை பார்த்தோம். ஒரு கட்டிடமா இருக்கிறது, ஒரு உடம்பாக இருக்கிறது, பாசத்தை வழி பாசமாக நடந்து கொள்றது. அது எப்போ ஒரு இக்கட்டான நிலையில அது விஷயம் வெளியாகணும். கஷ்டம் இல்ல பிரச்சனை வர டைம்ல தான் எங்களை அந்த சரியான உறவுகளை வெளிப்படுத்தணும். இல்ல நல்லா நடக்கச்சல மட்டும்தான் அந்த ஹதீஸ் எடுத்துடக்கூடாது. அப்ப அந்த அடிப்படையில் அது தொடராக இதுன்னு சொன்னா வந்து அப்போ ஒரு அவன் வந்து என்ன செய்யணும்? அநியாயம் இழைக்க மாட்டான். அப்ப அவங்க பணிஞ்சு நடக்க அன்பூண்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா வந்து கடுமை வந்துடும். அதான் குர்ஆன்ல சொல்றான் தானே, அவர்கள் அன்போடு இருப்பார்கள், எதிரிகளோடு இஸ்லாத்தின் எதிரிகளோடு தான் அவர்கள் கடுமையாக நடப்பார்கள். அப்ப இந்த கடுமை வந்து யாருக்கு சொந்தமான ஒரு செயல் சொன்னா வந்து முஸ்லிம்களுக்கு அல்ல. இந்த கடுமையாக நடக்கிற அந்த கொள்கை வந்து முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு பண்பாடு இல்லை. அது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் காட்ட வேண்டியதை நாங்கள் முஸ்லீம்களிடத்தில் காட்டுவதாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டமாக கடுமையான ஒரு உணர்வு வந்துடும். கடினம் வந்து விட்டால் அங்க அநியாயம் செய்யறது லேசா இருக்கும். அன்புடன் இருக்கும் பொழுது நல்லது செய்யறதுக்கு மனசு வரும். கடுமன் உள்ளத்துல நாங்க வச்சுக்கிட்டோம்னு சொன்னாக்கா எப்படியா ஒரு சந்தர்ப்பங்க அநியாயம் செய்யறதுக்கு, அல்லது அவர் அநியாயம் இழைக்கப்படுற நேரத்தில் நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அறியக்கூடாதா? இப்படி உருவாகும். இதெல்லாம் வரக்கூடாது. சாதாரணமா சைத்தா வந்து எங்களை அறியாம கொண்டு போடுற விஷயம் இது. நேரடியா கொண்டு போட மாட்டான். நான் சகோதரன் இருக்கும் பொழுது திடீரென்று இப்படி உறவு வந்துடும். அப்ப முதலாவது என்னண்டா, உள்ளன்னா மாறும், அன்பு போயிடும், கடுமை இருந்துட்டு இருக்கும் மனசுல. அப்ப கடுமையா நடவடிக்கை நாங்க காட்டிக்கிட்டே வருவோம். அப்படி கடுமையா வந்து அவருக்கு நல்லது செய்யறதுக்கு பகரமாக அநியாயம் நடக்கும். அப்ப எனவே
அப்ப உண்மையான முறையில் அகுல் முஸ்லிம் அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னும் சகோதரன் என்ற அடிப்படையில் வாழ்ந்தோம் என்றால் இந்த அநியாயம் வராது. அநியாயம் செய்ய மாட்டாங்க. பல துறையில செய்யலாம், சொத்துக்களை அபகரிக்கலாம், அவங்களோட மானங்களை கிழிக்கலாம், அல்லது அவரு அவரு கஷ்டமான நிலையில போகிறாருங்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடையலாம், அது ஒரு வகையான ஒத்துழைப்பு. இப்படியான ஒரு வந்து அநியாயம் இழைக்கிறது. இதே போல அவர் காங்கிரஸ் ஒப்படைக்க மாட்டான். இது மிக முக்கியமான ஒண்ணு. அப்படி யாராவது ஒரு முஸ்லீமை கொண்டு காங்கிரஸிலே காட்டி கொடுத்து ஒப்படைப்பான் என்றால் இவன் முஸ்லீமா இருக்க மாட்டான், இவன் பெரும் துரோகியா மாறிவிடுவான். பயங்கரமான ஒண்ணு. இதுவும் இருக்குது இல்ல, வந்து விடலாம். சைத்தான் கொண்டு போட்டுருவான், போட்டுட்டு எங்க சகோதரர்களா நாங்க இருக்கலாது, அந்த ஒரு அச்சத்தை தான் ஞாபகம் போட்டுரும். எனவே நீ கவனமாக இருக்கணும். எந்த அளவு இந்த தொடர் ஹதீஸிலே வருது, அவ எப்படிப்பட்டவன் சொன்னால் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவன் அநியாயம் செய்ய மாட்டான், காப்பிடத்தில் ஒப்படைக்க மாட்டான். இதே போன்று அவருடைய குறைகளை அவன், அதாவது அவருடைய கஷ்டங்களை அகற்றுவான். அந்த இது இருக்கணும். அப்படின்னா கஷ்டங்களை அகற்றுடு சிந்தனைவார யாருக்கு, அன்பா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், கடுமை அடக்கிறவங்களுக்கு ஒரு பொழுது வராது. இதே போல சொன்னாங்க வந்து கடைசியா வருது யார் முஸ்லீம் குறைய மறைக்கிறானோ வறுமையை மறைப்பான். அப்ப அநியாயம் செய்யற நேரத்தில் இதே காசிரத்தில் ஒப்படைக்கின்ற ரெண்டு விஷயம் வந்துட்டாக்கா, அதாவது அவர் முஸ்லீமுடைய குறைய மறைச்சதாக மாறாது, அவர கஷ்டத்தை அகற்றியதான் மாறாது. அப்ப நாளை மறுமை நான் கஷ்டப்படுவேன், எங்களை கஷ்டத்தை அல்லாம அகட்ட மாட்டான், நாளை மறுமை எங்களை குறைய மறைக்க மாட்டான், எல்லாத்தையும் அமலப்படுத்திடலாம். அது நடக்கு. எனவே இந்த ரெண்டு அடிப்படையும் எங்களுக்கு இருந்தாதான் சரியா இருக்கும். அதுக்கு ஜிம்மால் சொன்னது போன்று எங்களோட உறவு அன்பா இருக்கணும். அன்பு இருந்தால் சகோதரர்களாக இருப்போம். அந்த சகோதரத்துவம் இருக்கிறவங்க எப்படி செய்வாங்கடா, அவங்க செய்ய மாட்டாங்கடா, அநியாயம் செய்ய மாட்டாங்க. அநியாயங்கிற எல்லாருக்கும் தெரியும், சொல்ல தேவையில்லை. ஒரு தீங்கு இழைக்கிறது அநியாயம், அவர் கஷ்டத்தில் ஆழ்த்துறதுக்கு முயற்சிக்கிறது அநியாயம். இதே போல அவர் காப்பிடுத்து ஒப்படைக்க கூடாது. அந்த நாலா ரெண்டாவது விஷயம் நடக்காட்டியும் இந்த அநியாயங்கிற விஷயம் ஏதோ ரீதியில வந்துடும், எங்களை அறியாம வந்துடும், கவனமா இருக்கணும். இதை பத்தி ஹதீஸ்ல வந்துருக்கு, கடுமையா வந்திருக்கு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா வந்து, அந்த மறுமையில் அநியாயம் இழைத்தவர்கள் என்ன சாக்கு போக்கு காட்டினாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த பிரயோஜனமும் இல்லை. அநியாயங்கிறது சொன்னாங்க, இந்த அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. துலுமாத்துமல்கியாமா, இந்த இவைகள் தான் மறுமையில் இருளாக வரும் சொன்னாங்க. அப்ப வந்து அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கன்னு நிறைய வந்திருக்குது. அப்ப இந்த அநியாயக்காரன் இந்த அநியாயம் செய்யறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றனா, இவங்களுடைய இந்த அதாவது இப்ப யௌமஇதின் அந்த நாளில் லா யன்ஃபஉல்லதீன லலமு, இப்படி அநியாயங்கள் செய்தார்களே இவர்களை இவருடைய மாதிரத்துவம் எந்த தக்க காரன் சாக்கு போக்கு காட்டுவாங்க, அது எதுவும் சரி வராது. இரண்டுக்கும் பொருந்தும். உள்ளுக்கேறி முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைத்தவர்களும் பொருந்தும், வெளியிலிருந்து இஸ்லாத்துக்கு வராமல் இருக்கின்றவர்களுக்கும் பொருந்தும். இதே போல அல்லாவை வலாகும் இஷ்டாத்தபோது, அவர்கள் அல்லாவை இறைவனை ஒருபொழுதும் அல்லாவை திருப்திப்படுத்தவும் முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க அநியாயங்கிறது ரொம்ப எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்ததால தான் அல்லாஹ் இப்படி சொல்றான். அநியாயம் வந்து ரொம்ப கடுமையான ஒன்றா இருக்கிறதால தான் இந்த ஹதீஸ்ல முஸ்லீம்னு சொன்னா இப்படி நடந்து காட்டுங்க. அதனால வந்து இந்த முஸ்லீம்களாகத்தான் நாங்க இருக்கிறோம், அன்போடு தான் இருக்கிறோம். எனவே ஒவ்வொருத்தரும் நாங்க எப்படி நடக்கிறோம் என்று பார்த்தால் மாற்றங்களை செய்து கொள்ளலாம். பிறரை பார்க்க கூடாது, உண்மையை நான் செஞ்சிட்டனும், உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு ஒரு முஸ்லீமுக்கு எதிராக செய்ய வந்துட்டா கூடாது, மாற்றணும். அல்லாஹ் தஆலா எல்லா முஸ்லீம் உள்ளத்துக்கும் இலவப்படுத்தணும், அல்லாஹ்வோட அதிகமா பிரார்த்திக்கணும்.